أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَانْكِحُوا الْأَيَامَ مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِيهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ وَلْيَسْتَعْفِفِ الَّذِينَ لَا يَجِدُونَ نِكَاحًا حَتَّى يُغْنِيَهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَالَّذِينَ يَبْتَغُونَ الْكِتَابَ مِمَّا مَلَكَتْ أَيْمَانُكُمْ فَكَاتِبُوهُمْ إِنْ عَلِمْتُمْ فِيهِمْ خَيْرًا وَآتُوهُم مِّن مَّالِ اللَّهِ الَّذِي آتَاكُمْ وَلَا تُكْرِهُوا فَتَيَاتِكُمْ عَلَى الْبِغَاءِ إِنْ أَرَدْنَ تَحَصُّنًا لِّتَبْتَغُوا أَرْضَ الْحَيَاةِ الدُّنْيَا وَمَن يُكْرِهُنَّ فَإِنَّ اللَّهَ مِن بَعْدِ إِكْرَاهِهِنَّ غَفُورٌ رَّحِيمٌ صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم الا புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற மத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், குரானின் மீதுண்டான ஒரு பிரியத்தையும் ஒரு ஆர்வத்தையும் கொடுத்தாய், அமல் செய்கிற பாக்கியங்களை உலகத்தில் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யாழ்லாஹ் எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆக்கித் தருவாயாக. யாழ்லாஹ் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கித் தருவாயாக. யாழ்லாஹ் மரண நேரத்தில் கலிமாவோடு எந்த கடன் பாக்கியும் இல்லாமல் இபாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஆத்மாக்களில் யாழ்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாழ்லாஹ் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கித் தருவாயாக. எந்த குரானை பிரியப்பட்டு வாரம் வாரம் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் நாங்கள் இங்கே வந்து இந்த குரானுடைய விளக்க உரையை கேட்கிறோமோ, அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கித் தருவாயாக. யாழ்லாம் நாளை கியாமத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாழ்லாம் நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாழ்லாம் இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை, அவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யாழ்லாஹ் வாழுகிற வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கித் தருவாயாக. யாழ்லாஹ் இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரை பற்றியும் குரானை பற்றியும் சுன்னாவை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை, ஜாமியாத்துகளை, மதாரிசுகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் யாழ்லாஹ் நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாயாக. இதிலே சொல்லப்படுகிற இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய, யாழ்லாஹ் யாருடைய கருத்துக்கள் இங்கே மொழியப்படுகிறதோ அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கித் தருவாயாக. யாழ்லாஹ் இந்த மஜ்லிஸின் வழியாக சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியில் பயணிக்கிற நல்ல மக்களில் எங்களை ஆக்கித் தருவாயாக.
அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அதை விட்டு வெகு தூரம் போகிற மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை குறிப்பாக நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள். அவர்களை நீங்கள் இந்த சூராவை படிக்க வையுங்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிய வையுங்கள். அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற அந்த மக்களில் அவர்களை நீங்கள் ஆக்குங்கள் என்று எந்த சூராவை குறித்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த சூரா நூறுடைய தொடர்படியான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரத்திலே ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், தன்னை ஒரு முழு மனிதனாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால், அவன் எந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், செய்தால் தன்னைத்தானே சீர்திருத்தி கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஒரு மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான வழியை குர்ஆனின் ஊடாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கேரக்டர் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மனிதனுடைய குணநல ரீதியான வளர்ச்சிக்கான ஒரு பாதையை அல்லாஹு சொல்லிக் கொடுத்தான். அது அந்த தனிப்பட்ட அந்த வளர்ச்சி அல்லாமல் ஒரு மனிதன் எவ்வளவுதான் முயன்றாலும் அவனுடைய ஆன்மீக பாதையில் எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க முடியாதோ அந்த பாதையை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டினான். அது அவனுடைய கண்ணை பேணுகிற பாதை. ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணை ஹராமான விஷயங்களை விட்டு அல்லது இறைவன் தடுத்த விஷயத்தை விட்டு அவனால் பாதுகாக்க முடியாவிட்டால் அவனுடைய தொழுகையிலே கிடைக்கிற அந்த லஸ்ஸத் என்று சொல்லுகிற சுகம் அவனுக்கு கிடைக்காமல் போகும். அது மட்டுமல்ல, அவன் தன் மனைவியோடு தன்னுடைய குடும்பம் இல்லறத்தில் ஈடுபடுகிற போது எந்த சுகத்தை இந்த மனித சமூகம் எதிர்பார்க்குமோ அது கிடைக்காது என்று நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதன் தன்னை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு முதலான அடிப்படை அவன் தன்னுடைய கண்களை பேணுவது, அவன் தன்னுடைய கண்களை பாதுகாப்பது. அப்படி பாதுகாத்தால்தான் அவன் தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சியிலே இறைவனை நெருங்குகிற அந்த பக்குவத்திலே அவனால் பயணப்பட முடியும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்ததாக இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலிருந்து எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு நோய் இந்த சமூகத்தை அழித்தெடுக்குமோ அந்த நோய், அந்த வியாதி இந்த சமூகத்திலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொலையை விட மிகப்பெரிய குற்றத்தை இஸ்லாம் அந்த நோய்க்கு தந்திருக்கிறதோ அந்த விபச்சாரம் என்கிற அந்த பகுதியை குறித்து ஒவ்வொரு பகுதியாக சொல்லிவிட்டு அதனுடைய ஆழம், அதனுடைய வேரினுடைய அடிவரை போய் அதை கிண்டி எடுப்பதற்குரிய வேலைகளை அல்லாஹு தஆலா நாம் மேலே படித்த ஆயத்துகளிலே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். உலகத்திலேயே விபச்சாரம் என்பதற்கும் ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையான எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லாஹு சொல்லித்தந்த வழியை தவிர உலகத்தில் இன்னொரு வழி கிடையாது. அந்த ஒரு வழியை இறைவன் சொல்லுகிறான், அதுதான் திருமணத்தை முடிப்பது. நீங்கள் திருமணம் முடிக்காமல் நீங்கள் என்னதான் எவ்வளவு பெரிய பிரயாசை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த உங்களுடைய அந்த இச்சையான எண்ணத்தை நீங்கள் கடந்து வரவே முடியாது, நீங்கள் அந்த ஆற்றிலே சிக்கிக் கொள்ளுவீர்கள் என்பதை மிக தெளிவாக குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அந்த வகையிலே கடந்த வாரத்திலே திருமணத்தை குறித்தான சில செய்திகளை அல்லாஹு சொன்னான். நாம் ஆயத்தின் ஊடாக அந்த செய்திகளை நாம் பார்த்தோம். அன்னைக்கு சொல்லும்போது போன வாரத்தில் சொன்னேன், மனிதர்களே உங்களிலே உள்ள திருமணம் முடிக்காத ஆண்கள், திருமணம் முடிக்காத பெண்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். யாரு? பொறுப்பாளர்கள். மகனுக்கு அத்தா, அத்தா இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் யார் பொறுப்பாக இருப்பார்களோ அவர்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தை ஏற்று வழிநடத்துகிற அந்த ஜமாத் முன்னால் நின்று அவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். அந்த முடிக்கிற பொறுப்பு அவருடைய பொறுப்பாளர்களையே சார்ந்தது என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், உங்களிலே உள்ள அடிமைகளுக்கும் நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள். அடிமையான ஆண் பெண்களுக்கு நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இந்த பொறுப்பு அந்த அடிமையினுடைய எஜமானனை சாரும் என்று விளக்க உரைகளிலே எழுதுகிறார்கள். அப்போ இந்த திருமணம் முடிப்பதற்குண்டான இந்த செய்தியை அல்லாஹ் இங்கே சொன்னான். திருமணத்தை தவிர இன்னொரு பகுதி அவனை பாதுகாப்பாது. அவனுடைய இந்த ரோல், அவனுடைய அந்த இச்சை சார்ந்த, இந்த சாஸ்டிட்டி அப்படின்னு சொல்கிற அவனுடைய கற்பு சார்ந்த பகுதியை யாராலும் நிறைவு செய்ய முடியாது. அந்த ரோல் இப்படித்தான் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே சொன்னான். சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அடிமைகளுக்கும் திருமணம் முடித்து. அடுத்து சொன்னான், இதில் இருக்கக்கூடிய அடுத்த முதல் கட்ட பிரச்சனை, திருமணம் முடிக்கிறது ஒரு பிரச்சனை, அதுல உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முதலாவதாக பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா சோசியோ எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் என்று சொல்லுகிற சமூக பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள். ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதித்தால் அவன் திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தம், பொருளாதாரம் கையில் இருக்கிறதா அவனால் திருமணம் முடிக்க முடியுமா? ஏன் அப்படின்னு கேட்டால் ஹதீஸுகளிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹதீஸிலும் ஒரு வார்த்தை கூட பெருமானாருடைய வார்த்தை நமக்கு லேசானது கிடையாது. மிக நீண்ட நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த வன்கிஹூல கூட எவ்வளவு பெரிய ஆழமான, போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வன்கிஹூன்னா என்ன, திருமணம் முடித்து வையுங்கள், திருமணம் முடிக்கிற பொறுப்பு அந்த ஆணையும் பெண்ணையும் சார்ந்ததல்ல, அதை பொறுப்பாளர்களாக இருக்கிற அந்த கஸ்டோடியன் யாருடைய கீழே அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் சிந்தித்து அவர்கள் தான் முடிவெடுத்து அந்த திருமணத்தை செய்விக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் மிக அழகாக சொல்லி தருது. அதுல ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, இதா ஜாஅக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, என் பிள்ளை இப்பதாங்க படிச்சுட்டு இருக்கு, இல்ல அப்பாவும் அம்மாவும் கேக்குறாங்க என்னப்பா செய்ய போற, அல்லது அந்த மகளிடத்துல என்ன செய்ய போற, இல்ல இல்ல ஐ வாண்ட் பிஹெச்டி, பிஹெச்டி முடிகிறதுக்கு 27 வயசு ஆகுது, அல்லது அரவுண்ட் ஒரு 27 அல்லது 30 ஆயிருது, பிஹெச்டி முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் முடிப்பேன் இன்னைக்குள்ள குழந்தைகள் சொல்லுகிறார்கள், அல்லது எனக்கு ஒரு வேலை தேடிக்கொண்டு என்னை நான் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அவ்வளவு அந்த பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு என்னை நானே நிலைநிறுத்திவிட்டு தான் கல்யாணம் முடியும். அப்படி இல்லைன்னா பெற்றோர்களே சொல்கிறாங்க, இப்போ என்னங்க வந்துச்சு, இன்னொரு 5 வருஷம் ஆகட்டும், இன்னொரு 6 வருஷம் ஆகட்டும், இப்போ இந்த 30 வயசு அப்படிங்கிறது 28 வயசுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு திருமணம் முடிக்கிறதுக்கு. இஸ்லாம் சொல்லுகிறது இதா ஜாஅக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகா. பெருமானார் சொன்னார்கள், உங்களிடத்திலே உங்களுடைய வீட்டுக்கு ஒருவர் வந்து கதவை தட்டி உங்களுடைய மகனையோ மகளையோ அவர்கள் மணமக்களாக இருந்து பெண் கேட்டால், யாரோ தெரியாது வர்றாங்க வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பெண்ணு கேட்குறாங்க அல்லது மாப்பிள்ளை கேட்குறாங்க, ஏதோ ஒன்று கேட்குறாங்க, உங்கள் பையனை எங்களுக்கு கெட்டி கொடுங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்காது, அல்லது உங்களுடைய பெண்ணை எங்களுக்கு கெட்டித்தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் அவர்களுடைய விஷயத்தில் பார்த்து அவர்களுடைய குணத்தையும் அவர்களுடைய தீனுடைய விஷயங்களையும் மார்க்க விஷயத்திலே அவர்கள் நிலையாக இருப்பதை நீங்கள் பொருந்தி கொண்டால் உங்களுக்கு பார்த்தா பிடிக்குது, சரி குண வயசா நல்லா இருக்காங்க, நான் போன வாரத்தில் சொன்னது மாதிரி எனக்கு என்னன்னு போய் நெட்டில் பார்த்து கல்யாணம் முடிக்கிறதல்ல, இஸ்லாம் சொல்லுது நேராக போகணும், அவங்களுடைய அத்தாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், சித்தியை பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும், யாருக்கு குடும்பத்தில் குழந்தை இருக்கு, எத்தனை எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர் குழந்தை இருக்கு, ஒருத்தருக்கு 12 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் குழந்தை பிறக்கும், அந்த குடும்பத்தில் போய் கல்யாணம் கட்டி கொடுத்தா இந்த அம்மாக்கும் 12 வருஷத்துக்கு ஒருத்தர பிள்ளை பிறக்குது, என் வீட்டில் ஒரே சண்டை, வேணுமா வேணாமா, டைவர்ஸாக இருக்கிறதா, இதெல்லாம் முதல்ல நீங்கள் பாருங்க, அந்த மாமாவின் குணம் அந்த குழந்தை இடத்தில் இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள், இவர் பெறப்போகிற குழந்தை இடத்துல மாமனின் குணம் இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்போ அந்த ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஜீனாலஜி அது வரத்தான் செய்யும். அப்போ இந்த வகையில் நீங்கள் குடும்பத்தை எல்லாம் பார்த்து விட்டு நீங்கள் அதை பொருந்தி கொண்டால் ரெண்டு விஷயத்தான் பெருமானார் சொல்றாங்க, உங்களுடைய மார்க்கம் உங்கள் அவர்களுடைய குணம், இதுதான் முதல்ல தேவை, இந்த ரெண்டு மட்டும்தான் தேவை, என்ன அவங்களுடைய கேரக்டர் இருக்கு, என்ன அவர்களிடத்திலே மார்க் விஷயமாக அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இதை ரெண்டையும் பார்த்து நீங்க பொருந்திக்கிட்டீங்கன்னா ஓபன் யுவர் டோர், நிறுத்தவே வேண்டாம், உடனே கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க, இந்த வேலையை நீங்க பார்க்கல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுங்க, வர்றது வந்துட்டு வந்துட்டு அப்படித்தான் வரும், திருமணங்களுக்கு கேட்டு இப்படித்தான் வருவார்கள், ஒரு நாளைக்கு நிச்சயிக்கலாம், எங்களுக்குன்னு ஒரு டேட் உண்டு, அன்னைக்கு இங்கே நாங்கள் பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்குவோம் என்ற வேலையை நீங்கள் கையில் எடுத்தால், அல் இல்லா தஃஅலூஹு, திருமணம் முடிக்கிற வேலையை நீங்கள் நிறைவு செய்யாவிட்டால் தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபசாதுன் கபீர், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபித்னாவும் ஃபசாதும் ஏற்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸ்ல கபீர் அப்படின்னு வருது, கபீர்னா இட்ஸ் எ லார்ஜ், இட்ஸ் எ பிக், இட்ஸ் எ ஜைஜாண்டிக் அப்படின்னு சொன்னாங்க இங்கிலீஷ்ல, ஜைஜாண்டிக், அந்த இஷ்யூ வந்து சாதாரணமாக நீங்கள் நினைப்பதை போன்று இருக்காது, ஒன்னை தூக்கி முழுங்கிறது மாதிரி இருக்கும். இன்னொரு ஹதீஸ்ல வருது இந்த குறுக்கு வெட்டுல, இது வந்து கபீர் அப்படின்னு சொன்னா பெருசு, ரொம்ப பெருசா, இந்த அரீது அப்படின்னு சொன்னா குறுக்கு வெட்டுல அந்த பிரச்சனை வரும். பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது என்ன அப்படின்னு கேட்டா, கல்யாணம் முடிக்க வேண்டிய வயதில் நீங்கள் உங்கள் குழந்தையை கல்யாணம் முடித்து கொடுக்காமல் இருந்தால், அவங்களை சேஃப்கார்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இதனுடைய பிரச்சனை உங்களுக்கு மட்டுமல்ல முழு சமூகத்திற்கும் ஏற்படும் என்பதை மிக தெளிவாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அந்த காலம் தான், அந்த குறிப்பிட்ட நேரங்கள் தான் திருமணத்திற்காக வேண்டி உள்ள நேரம். ஒரு 25 வயசு கடந்துருச்சு, 50, 40, 30 வயசு அடுத்து கேட்கிறவன் கேட்க மாட்டான். அந்த பெண் மக்களை திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்பி வரமாட்டாங்க, அந்த ஆண் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அந்த வயசை தகதீது பண்ணி அல்லாஹ் பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இரண்டாவது, அப்போ நீங்கள் அதற்கு பொருளாதார ரீதியாக பயந்தால், பொருளாதார ரீதியாக நீங்கள் பயந்தால், யுக்னீஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் தன்னுடைய கிருபையால் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். இந்த ஹதீஸுக்கு போன வாரமே நம்ம சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு திருமணம் முடித்தால் செல்வ ரீதியாக உங்க ரெண்டு பேருக்கும் சேருகிற போது அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு பரக்கத்தை கொடுப்பான், ஒரு செல்வத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த செல்வம் இருந்து திருமணம் முடிப்பதை தள்ளி கொண்டே போனால், ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், நான்கு விஷயங்களுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். இந்த ஹதீஸ் எல்லா திருமண மஜ்லிஸ்லையும் சொல்லப்படுகிறது, ஓதப்படுகிறது, அதில் உள்ள விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. சில இடங்கள்ல இல்லைன்னா நமக்கு தெரியாம இருக்கும், நம்ம நிறைய விஷயங்களை அந்த எப்பையும் அந்த இமாம்கள் ஓதுகிற அந்த வசனம் இருக்குல்லவா, ஒரு இதில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ பேசுங்கன்னு ஒன்று சொன்னேன், கல்யாண மஜ்லிஸ் பேசுகிற மஜ்லிஸ் அல்ல, ஏன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பேச முடியாது, எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க அங்க, ஏன்னா அப்பந்தான் சந்திப்பாங்க, இந்த மீட்டிங் பிளேஸ். அதனால இதுல போய் நான் குர்ஆனை பேசுறதுங்க இல்ல இல்ல, அமைதியா இருக்கு சொல்றா, நீங்க பேசுங்கண்ணா. நான் சொன்னேன், இப்ப நான் பேச போறது ஒரே ஒரு செய்தியை தான், இந்த கல்யாண மண்டபத்துல உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உறவை ஏற்படுத்தி வைக்கிற அந்த இமாம் என்ன ஓத போறாரோ, அந்த வசனத்துல அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறானோ, அது உன் கல்யாணத்துல ஓதுனது, உங்க ஒத்தா கல்யாணத்துல ஓதுனது, இன்னும் உன் குடும்ப பூரா ஓத போறானோ, அந்த ஆயத்துக்கு மட்டும் விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஆயத்து எல்லா கல்யாணத்திலையும் வரும், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸிம் வாஹித وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இந்த ஒரு வசனத்தை எல்லா கல்யாணத்திலையும் ஓதுவாங்க. இப்போ இந்த செய்தி என்னன்னா, இது கல்யாணத்துக்கு ஓதுற ஆயத்து இல்ல இல்ல, ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய செய்தி இந்த ஆயத்தில் சொல்றான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, முஸ்லிம்களே இல்ல, மூமின்களே இல்ல, யா அய்யுஹன்னாஸ், ஓ த மேன்கைண்ட், மொத்தமா சேர்த்து அழைக்கிறான். இத்தகுல்லா இத்தகு ரப்பக்கும் உள்ளதி கலக்கக்கும் மின் நஃப்ஸிம் வாஹித, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தானே அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களை படைச்சான், எவனா இருந்தாலும் ஒரு கிரியேட்டர் வேணும் இல்லையா, நீ முஸ்லீம் ஆயிரு, காபிர் ஆயிரு, யாராக இருந்தாலும் உன்னை படைத்தது ஒருவன் தான், இத்தகு, அவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். எந்த விஷயத்துல, வஹலக மின்ஹா, உங்களை ஒரு நஃப்ஸிலிருந்து படைத்தான், வஹலக மின்ஹா ஜௌஜஹ, அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான், அதிலிருந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஒட்டுமொத்த இந்த மனித குலத்தையும் பறந்து விரிய செய்தான். இன்றைக்கு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய துறை, ரொம்ப கான்சென்ட்ரேட்டரா இன்னைக்கு அதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அது சார்ந்து பயங்கரமா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை, அது என்ன அப்படின்னு சொன்னால், ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் ஹியூமன் டெவலப்மெண்ட். இந்த எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் ஹெச்ஆர்னு சொல்லுவான், அப்படி இல்லைன்னா இந்த இந்த மனித குலத்தை வந்து எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது இன்னைக்கு பயங்கரமான ஆராய்ச்சியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இந்த மனித குலத்தை எப்படி இந்த சமூகத்தினுடைய சேவைக்காக அல்லது மற்றதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட், அந்த துறையை பத்தி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறோம். இன்னும் ஒரு 20 வருஷத்துல, இன்னும் ஒரு 15 வருஷத்துல உலக நாடுகள்லயே வந்து இந்தியா வந்து இந்த மக்கள் தொகையில, மக்கள் இந்த பெருக்கத்துல, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் சீனாவை விட இந்த டெவலப்மெண்ட்ல. அதாவது இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி போகிற யூத், வாலிபர்கள் முழுக்க முழுக்க ஆட்சி, ஒரு பெருங்கூட்டம் இருக்க போறது இந்தியாங்கிறான் இந்த ஆயத்துல சொன்னான். அவங்களை எப்படி அவங்களை வந்து சேனலைஸ் பண்ணும் அப்படிங்கறத அல்ல இந்த ஆயத்துல பேசுறான். நீ பேசுற ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட்னு அடுத்த ஒரு கம்பெனிக்கு ஒருத்தன் அடிமையாகிறது இல்ல, உண்மையாக அந்த ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்றது. பெட்ரோல் ரிசோர்ஸை திருடி வித்துடலாம், நாட்டில் காசு வச்சிருக்கேன் நாம எடுத்துக்கலாம், கனிம வளங்களை நாம நாடு வித்துக்கலாம், ஆனா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குல்லவா, அதுகளை எவனும் அப்படி விற்க முடியாது அவனை தாண்டி. சிலிட்டெல்லாம் சொல்றான், இது ஒரு அற்புதமான இது, இதை பத்தி பேசினா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours பேசலாம், வெறும் HR ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இது சமன். இதுல இதுல உள்ள பியூட்டி என்னன்னா, கடைசியில முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீப. இந்த ரகீப் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய பேர், ரகீப் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய பேர். மற்ற எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணாம இந்த ஆயத்தை முடிக்கும் போது மட்டும் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீப. மதரசாக்கல்ல ரகீப் சாப்னு ஒருத்தர் இருப்பார், அவர் யார் அப்படின்னு கேட்டா பசங்க சாப்பிடுறாங்களா, அதற்கு மாறுக வருவாங்க போவாங்க, பசங்க எப்ப தூங்குறாங்க, எப்ப லைட் அமர்த்துறது, எப்ப லைட்டை போடுறது, இவருக்கு சுபுவுக்கு எழுப்புறதா வேண்டாமா, எத்தனை மணிக்கு சுபுவுக்கு எழுப்புறது, இவங்களை எத்தனை மணிக்கு படுக்க வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்ப்பார். காலேஜில் வார்டன் ஒருத்தர் இருக்கான்ல, அந்த மாதிரி மதரசால இருக்கவருக்கு பேர் ரகீப்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றான், நீங்க எப்படி டெவலப் ஆகுறீங்க, உங்கள்ட்ட என்ன டெவலப்மெண்ட் இருக்கு, அடுத்த எல்லையை நோக்கி நீங்க எப்படி போறீங்க, இந்த ஆணும் பெண்ணும் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை இந்த சமூகத்திற்காக வேண்டி, தங்களுடைய பின்னால் வருகிற அந்த மக்களுக்காக வேண்டி எப்படி பயன்படுத்த போகிறார்கள், நான் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளை அவன் ஒழுங்கா யூஸ் பண்றானாங்கிறத, ஐ எம் வாட்சிங் இட். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் மை ஐஸ், என்னுடைய பார்வையிலிருந்து உங்களால் ஒரு காலமும் தப்ப முடியாது. நீ நினைச்சுக்கலாம் நம்ம அப்படி இப்படின்னு, உனக்கு கொடுத்த அந்த தகுதியை அந்த திறனை இந்த சமூகத்திற்காக வேண்டி எந்த வழிகளில் எல்லாம் நீ பாதுகாத்தாய் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அஸ் இஸ் ஆல்வேஸ், அஸ் இஸ் ஆல்வேஸ். குர்ஆன்ல என்ன சோசியல் சர்வீஸை பத்தி பேசுது, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, கேக்குறானா இல்லையா, பேசுறானே. இதத்தனை ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஓதுறான், ரே நீ பெக்க போற புள்ள சாமானியமான புள்ள, உன்னையும் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய அந்த சமூகத்தையும் நீ எப்படி வழி நடத்த போகிறாய், எவ்வளவு பெரிய அது செய்தி. அந்த அஜர் தன்னைக்கு உட்கார்ந்து பேசுறாரு, அந்தோ பாவம் நமக்கு இது என்னன்னே தெரியாது, ஏதோ பறக்கத்துக்கு ஓதுறாங்க, நிக்காக மஜ்லிஸே அஜர் தால் ஆமி ரைட். இது ஆமின்னு சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல, இட் சுட் பி இம்ப்ளிமெண்டட், இது செயல்படுத்தி இதை சாப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு லட்டு, ஒரு ஜிலேபி ஆமின்னு சொல்லுதான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் புரிகிற அறிவை தரணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், திருமணம் அப்படிங்கிறத எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா பார்க்கணும். ஹதீஸ்களில் நம்ம நேத்தே சொல்லும்போது சொன்னோம், போன வாரத்தில் வலி தான் பொறுப்பு, பொறுப்பாளர் தந்தை தான் ஒரு மகனுக்கு பெண்ணை தேர்ந்தெடுத்து கெட்டி வைப்பதற்கு பொறுப்பு. வலி இல்லாத திருமணங்கள் நிறைவு செய்ய நிறைவாக ஆகாது. ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அந்த திருமணத்தில் பொறுப்பானவர் இருந்து சைன் பண்ணலன்னா கூடாது. அதே மாதிரி பெண்களுடைய விஷயத்தில் முக்கியமாக பெருமானார் சொன்னாங்க, பெண்களுடைய விஷயத்திலையும் அந்த பெண்ணினுடைய வழி அங்கே இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய திருமணம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ ஒரு இடத்துல கேட்குறாங்க, யார சொல்லல, எப்படி அனுமதினா என்ன, ஒரு பெண்ணிட்ட போய் அனுமதி கேட்கறதுனா என்ன. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துன்கஹுல் அய்யுமு ஹத்தா துஸ்த் அமர், லா துன்கஹுல் அய்யுமு ஹத்தா துஸ்த் அமர். ஒரு கல்யாணமாயி தலாக்கான பெண் அல்லது கல்யாணமாயி கணவன் இறந்த பெண்ணிடத்துல எப்படி அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாட்ட அந்த அம்மாவினுடைய தலாக்காலம் முடிந்து இதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது யூ ஹாவ் டு டிஸ்கஸ், அந்த அம்மாட்ட உட்காந்து பேசணும், உனக்கு அடுத்த திருமணத்துக்கு நாங்கள் ரெடி பண்றோம், இவர் தான் மாப்பிள்ளை, அவர் என்னது பண்றாரு, இன்னதெல்லாம் செய்யறாரு, உங்க ஐடியா எப்படி அப்படின்ட்டு துஸ்த் அமர் டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு செய்தி அந்த பெண்ணோடு. ரெண்டாவது பெருமானார் சொன்னாங்க, வலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஅதன், ஒரு கன்னி கழியாத திருமணம் முடிக்காத பெண், ஒரு கன்னி பெண், அவளிடத்திலே போய் திருமணத்தை குறித்து எப்படி பேசணும், அவளுடைய அனுமதி என்ன அப்படின்னு கேட்டா துஸ்தஅமர், பெருமானார் சொன்னா துஸ்தஅதன், அவளிடத்தில் நீங்கள் அனுமதி பெற்றுத்தான் அவளுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும். அனுமதி வாங்கணுமா, யாரு, ஒரு தகப்பனார் தன்னுடைய குழந்தைக்கு பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கும் போது இவர் போய், அம்மா இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளைய நான் உனக்கு பார்த்துருக்கேன், நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்களா, இவர் உங்களுக்கு ஒத்து, இவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கேட்கணுமா? எத்தனை இடத்துல கேட்கிறான், எத்தனை இடத்துல கேட்கிறான். எங்கேயோ படிச்ச ஒரு தமிழ் அந்த வாசகம் தான் ஞாபகத்துக்கு வருது, நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோன்னா. ஒரு கவிஞர் தமிழ்நாட்டில் உள்ளவங்க நல்ல காசுக்காக வேண்டி நாயை விற்கிறான், அந்த நாய்கிட்ட போய் உன்னை விற்கிட்டா வேணாமான்னு கேட்பானா? அதே மாதிரி ஆணையும் பெண்ணையும் பெற்றோர்கள் முடிவு செய்து கல்யாணம் செய்யலாம் இல்லைங்கிறான், இறைவன் சொல்லுகிறான் இல்லை, நீங்க அவங்கள்ட்ட கேட்க. அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணிடத்தில் எப்படி அனுமதி கேட்பது? ஒரு சின்ன ஒரு ஒரு கன்னி பெண் அவளிடத்துல தந்தையோ அல்லது அம்மாவோ போய் கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலான்னு அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு எப்படி பதில் சொல்லுவா, என்ன வெக்கப்படுவா, எப்படி பதில் இருக்கும் அப்படின்னு உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க. கேட்ட உடனே நான் இன்னைக்கு காலத்தில் இன்னைக்கு அட்டாக்கு முன்னாடியே அது பார்த்துருது, இல்லைன்னா அது நெட்டில் போய் சர்ச் பண்ணி இவர் நல்லா இருக்காரான்னு போட்டு அனுப்பிவிடுது வாட்ஸ்அப்பில். இது ஐ வாண்ட் டு டிசைட் மை லைஃப், அந்த அம்மா சொல்லுது என் வாழ்க்கையை எனக்கு டிசைட் பண்ண தெரியும் டாடி, 12th வரையும் காலேஜ் வரையும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுலேருந்து வாப்பா அம்மா பொறுப்பு, இது படிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணுறது வாப்பா அம்மா பொறுப்பு, மாப்பிள்ளையை பிடிச்சிக்கிறது மட்டும் அவ பொறுப்பு. அறிவு வளர்ந்துருச்சு இல்லை, அதைத்தான் இங்கே எல்லாம் சொல்கிறான், ஒரு அறிவும் வளராதுங்கிறான். குரான் சேலஞ்ச் பண்ணுது, அப்படிலாம் வளர முடியாது, நீயாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சிந்தனை பக்குவம் உனக்கு வரவே வராது, உன்னுடைய பெற்றோர்கள் தான் உனக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்ப இந்த இடத்துல பெருமானத்தை கேட்ட உடனே, யா ரசூலல்லாஹ், கைஃப இப்னுஹா, அவளுடைய பர்மிஷன்னா என்ன, அவள்கிட்ட போய் எப்படி நாங்கள் பர்மிஷன் கேட்கறது அல்லது அவளுடைய அந்த ஆலோசனை எப்படி வாங்குறதுன்னு உடனே பெருமானார் சொன்னாங்க, அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இப்னுஹா, அவளுடைய அந்த அந்த அனுமதி இருக்கிறதே, சும்துஹா, அவள் அனுமதி, அவள் அவள் வந்து அந்த இடத்தில் அமைதியாக இருப்பது, அவளுடைய சைலண்ட் தான் அவள் அக்செப்ட் பண்ணான்னு அர்த்தம். அவள் சைலண்டா இல்ல, நான் பேசினான் அவளுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஒரு பெண் எதுவும் சொல்லாம அமைதியாக ஒரு கன்னி பெண் இருந்தால் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று அர்த்தம் அப்படின்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த வழிமுறையை காட்டி தருகிறார். அப்ப இப்படித்தான் நாம் திருமணத்தை நோக்கி அவர்களை நகர்த்த வேண்டும் என்பதை இந்த இதுக்கு உதாரணமா நம்ம குர்ஆன்ல கூட பார்க்கலாம். குர்ஆன்ல வேறொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது சொல்லுகிறான், குர்ஆன்ல வருது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக குர்ஆன் பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்டேந்து ஓடி போய் அங்க இன்னொரு இடத்துல தஞ்சம் புகுந்து ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்ப அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க, இந்த நாட்டை விட்டு ஓடி போய். அப்ப அந்த அம்மா, ஒரு அம்மா அந்த இடத்துல தண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு, அவங்களுக்கு போய் தண்ணி போட்டினாங்க. அது ஒரு அருமையான ஹிஸ்டரி, மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய ஒவ்வொரு பக்குவமான வரலாறு. அப்ப இவங்க வம்படியா போய், ஏன் நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறீங்க, நான் உங்களுக்கு தண்ணி, இல்லை எங்க வாப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவரால் வர முடியாது, சரி நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை புகட்டி விட்டு. குர்ஆன்ல இதுதான் மெயினான விஷயம், ரெண்டு விஷயத்தை குறித்து பேசும் குர்ஆன், ஒன்னாவது நம்முடைய பிசிக்கல், ரெண்டாவது நம்முடைய மென்டல். அந்த அந்த மாதிரி உண்டான ஸ்ட்ரெஸ் நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார், அவர் உள் என்ன, அவருடைய வெளி என்ன என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அவருடைய உள் ரங்கம் என்ன, வெளி ரங்கம் என்ன, வெளியில தண்ணியை புகட்டிட்டார், புகட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒரு மரத்துக்கு ஓரமாக வந்தார், வந்து சொன்னார் அவர், ரப்பி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், என்னின் மீது நீ எந்த ஒரு நலவை இறக்கி இருக்கிறாயோ அதன் பக்கம் ஒரு பக்கீர்சா மாதிரி எனக்கு தேவை. ஒரு மரத்தின் நிழலடியில் வந்தார், அவர் சொன்னார், லிமா அன்சல்த இலைய, எனக்காக வேண்டி எந்த நலவை, ஹைரின் எந்த நலவை யாரெல்லாம் நீ இறக்குகிறாயோ, இப்ப ரொம்ப தேவை, ஊட்ட விட்டு உடையாந்தாச்சு, அடுத்த ஊர் யாரும் தெரியாது, என்ன நடந்தாலும் பாதுகாப்புக்கு எதுவும் இல்லை, அடுத்த வேளை உணவுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸினுடைய மிக கடுமையான ஒரு ஸ்ட்ரெஸ்ல நிற்கக்கூடிய ஒரு ஆள், ஆன்சைட்டியில அவர் எப்படி பேசுவார்? அந்த நபியின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், நீங்களும் இப்படி என்கிட்ட கேளுங்க, யாரெல்லாம் என்ன நடுரோட்ல நிப்பாட்டிட்டிய கேட்காதேங்கிறான். உன்ன நடுரோட்ல நிப்பாட்டி விட்டது உன் கதை தான், உன்னுடைய அகலக்கால் தான், உன்னுடைய அறியாமை தான். அப்ப ஏன்ட்ட பேசும்போது நீ எப்படி பேசணும், அந்த மூசா உனக்கு உதாரணம். ரப்பி லிமா, அந்த குர்ஆன்ல இருக்கு அந்த துவா, ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்திருப்பதின் பக்கம் அதிக தேவை, அதிக தேவை பயங்கரமா, இப்ப ஒன்று அடுத்து நடக்காது. உடனே அல்லாஹ் சொன்னா, அந்த அங்க வீட்டுல டிஸ்கஷன் நடக்குது, அந்த அம்மா போய் சொல்லிச்சு அப்பாட்ட ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தான் தண்ணி கொடுத்து, சீக்கிரமா ஏன் வந்துட்டீங்கன்னு அவரை போய் கூட்டிட்டு வாங்க. அப்ப போய் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே அந்த அந்த நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆளை பார்த்தா நபிமார்களுக்கு அடையாளம் தெரியுங்கள, அவங்கள ஒரு ஒரு புரிஞ்சு கொள்ளுகிற அந்த சக்தி இருக்கும்ல, பார்த்த உடனாலும் விளங்கி கொள்ளுகிற ஒரு சக்தி இருக்கு, மாசூம் இல்லையா, பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா உன் பிரச்சனை? அவர் எல்லா கதையும் சொல்றாரு, இப்படி வந்தேன் இப்படி வந்தேன் இப்படி பிரவுண்டி என்ன புரிஞ்சுட்டான் அடிச்சுட்டான், ஊர்ல நான் கொலையை ஒன்று பண்ணிட்டேன், இப்படி வந்துட்டேன் ஓடியான்ட்டேன், இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ன உடனே அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கரெக்டா அந்த வாலிப வயசுள்ளவரை பார்த்து சொல்லாங்க, அவரை பார்த்துக்கிட்டாங்க, அவர்கிட்ட நல்ல அந்த அந்த அவருடைய அந்த பொறுப்பு மகளிடத்துல எப்படி நடந்துகிட்டார் அப்படிங்கிறது அவர் நீதமா நடந்தது. அங்க அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, அமீன் அவர் ரொம்ப பக்குவமா வந்து எங்க மேல கேட்டாரு, வேற எதுவுமே எங்கள்கிட்ட பேசல, அவன் வாப்பா வந்து முடியாதவரா இருக்காருன்னு அந்த கல்ல தூக்கி வச்சாரு, எங்களுக்கு தண்ணி போட்டினாரு, வேற எந்த வார்த்தையும் எங்கள்கிட்ட பேசல, வெரி ஜென்யூன், ஹீ இஸ் வெரி ஜஸ்ட், ஒரு நீதமான ஆளா இருந்தார் நாங்க பார்க்கும்போது. அமீன் அவருடைய பேச்சு அவருடைய பார்வை எல்லாமே ஆல்பா பாயின்னு சொல்றான்ல, இன்னைக்கு பொம்பளைய பார்த்தா கூட அவனுக்கு அவள் நோக்கம் இருக்காது, இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அந்த இன்னைக்கு இன்னைக்கு இதுல சைக்காலஜியில சொல்றான் இல்லையா, ஒரு பெண் அடிபட்டு கிடக்கா நடுவுல மாட்டிக்கிட்டானா போய் சண்டை போட்டு அவளை பைக்ல ஏற்றிட்டு போய் அங்க விட்டுட்டு அவ வீட்டுல விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவ பாப்பா என்னடா இவ்வளவு நல்லவனாக, என்ன என்ன எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த, என்ன லவ் பண்றான், லவ்வாவது பண்ணாங்க கிடையாது, சிரமத்தில இருந்த காப்பாத்தினேன், அடுத்த வேலை எனக்கு இருக்குன்னு போயிட்டே இருப்பான். ஆல்பா பாய் சொல்றானா இல்ல, மூசா ஒரு ஆல்பா பாயா இருந்தாரு. அவரை பார்த்துட்டு சொல்றாரு, உடனே இதை கேட்ட உடனே அவங்க விளங்கிக்கிட்டாங்க, சரி நம்மளுடைய மகள்களுக்கு தெரியா, அந்த வயசை பார்த்துட்டு கேட்டாங்க, எப்பா இன்னி உரிது, நான் விரும்புகிறேன், இந்த என் ரெண்டு மக்களிலும் ஒரு பெண் மக்களை உனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து உன்னை ஒரு ஸ்டடி லெவலுக்கு ஆக்கலான்னு நினைக்கிறேன், நீ அதுக்கு கொஞ்ச காலம் என்கிட்ட இரு, கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை பாரு, என்னுடைய மகளை ஒருத்தி உனக்கு திருமணம் முடி. இதெல்லாம் நாம் கடந்து போகிற கதைகள். இத அப்படி இதை பல தடவை கேட்டிருப்போம், நாம ஓதிருப்போம், அப்படி கடந்து போயிருப்போம். ஒரு மிகப்பெரிய செய்தியை அல்லாஹ் இந்த ஆயத்தின் ஊடாக இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறான். அதான் நான் அடிக்கடி சொல்றது, சொசைட்டி பேஸ்ட், ஒருத்தன் தன்னந்தனியா அடுத்த சோத்துக்கு வழி இல்லாம இருக்கவங்கிறத கூப்பிட்டு உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து உன்னை ஆளாக்கி உன்னை ஒரு குழந்தையை பெற்று வச்சு சமூகத்துல உன்னை ஒரு அந்தஸ்தாக்க போறேன்னு கேக்குறாரு. யாரிடத்தில் கேட்பது? ஒரு ஆண்மகனிடத்துல. ஒரு பெண்ணை பெற்ற தகப்பன் ஒரு சரியானவனாக மாப்பிள்ளையை பார்த்தால் கேட்க வேண்டிய கேள்வின்னு எழுதுறான். புரியுதல்? நெட்ல போய் உட்கார்ந்து ஏதோ ஒரு ஊர்ல அங்க பிறந்தவனா இங்க பிறந்தவனா பார்த்து அவனை வந்து நாங்க கல்யாணம் முடிச்சுக்கலாமான்னு கேட்டு பக்கத்துல வந்த பின்னாடி என்னடா இவன் நல்லவனாவே இல்லையா அப்படின்னு, ஏன்னா ஒரு சமீபமாக இதுல இப்ப நிறைய நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லே பிரச்சனை இந்த டாக்டர் வீட்டு கல்யாணம். எனக்கு தெரிஞ்சு நிறைய டாக்டர், பொண்ணை பாருங்க பொண்ணை பாருங்க பொண்ணை பாருங்க, எத்தனை பேர் பொண்ணை பாருங்க, ஒருத்தர் பக்கத்துல அடுத்த ரெண்டு பேர் தாண்டி படிக்க வச்சுட்டாரு, ரெண்டு பிள்ளையும் டாக்டர், இன்னைக்கு வரையும் தேடிட்டு இருக்காரு, இது வரையும் பொண்ணு கிடையாது. அவர் சொன்னாரு, நான் இனிமேட்டு டாக்டருக்கே கட்டி கொடுக்குறதுமா இல்லை, அது இப்போ எங்கெல்லாம் பாக்குற, டெல்லி பறந்து போறான் அந்த ஆள், போய் அங்க போய் மாப்பிள்ளைய பாக்குறாரு, இங்கிட்டு போய் பெங்களூர்ல டாக்டர் கோச்சிக்க கூடாது, டாக்டர் மாதிரி உட்காந்துருக்காங்க, ஒரு டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் உட்காந்துருக்காரு அவரும் கோச்சிக்க கூடாது, இல்ல அங்க பறக்குறாரு இங்க பறக்குறாரு எல்லா இடத்துலயும் படிச்சு போயிட்டு, இல்ல நான் வந்து ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், அந்த ஆள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்றேன், உண்மையில வலிச்சுது எனக்கு, அதே டக்குன்னு குத்திடுச்சு அந்த வார்த்தை. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஏங்க டாக்டர் மாப்பிள்ளை கிடையாது, எவ்வளோ முஸ்லீம் டாக்டர்ஸ் இருக்காங்க நல்ல அழகாக இருக்காங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் டெல்லி பாம்பே கல்கட்டா இங்கே அங்கே எல்லா இடமும் அடைஞ்சிட்டேன், இது போனவுடனே அந்த போ ஏதாவது ஒரு இது வந்த உடனே நேர இடத்துல போயே பார்க்குறேன், ஆனால் பூரா பேலும் ரவுடி பேலாக இருக்காங்கிறாரு. இந்த இந்த வார்த்தை என்னை சங்கடப்படுத்திடுச்சு, ஏங்க டாக்டர் வரையும் படிச்சிருக்காருங்க மாப்பிள்ளை, ஆனால் நமக்கு செட்டு இல்லைன்னு கடைசியில் என்ன செஞ்சுட்டார்னா, சொந்த தான் தம்பி மாமி தங்கச்சி மோனுக்கு நீ என்ன வேண்டாலும் படிப்பான் தான் என் பொண்ணை கெட்டிங்கிறான். நான் சொல்றது புரியுதா? இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க், நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது முழு வாழ்க்கை. அதனால தானே இவ்வளவு யோசிக்கிறோம். பெருமானார் அழகா சொன்னாங்கல்ல, அந்நிக்காஹு ரிக்குன், இப்படி உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். திருமணம் அப்படிங்கிறது அப்படி சொர்க்க நிச்சயம் சமாதானம். பெருமானார் அழகா சொன்னாங்க, நிக்காஹு ரிக்குன், கல்யாணம் என்பது அடிமைத்தனம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நிக்காஹு ரிக்குன், ஃபல்யன்துர் அஹதுக்கும் அம்மை யவ்உ கரீமதஹு கரீமதஹு. ஒரு மனிதன் நன்றாக யோசித்து பார்த்து கொள்ளட்டும், தன்னுடைய கண்ணான மகளை அவன் எங்கு கொண்டு போய் வைக்கப் போகிறான் என்று. அந்த கரீமா அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, கண்ணுக்கு சொல்லுவாங்க கரீம் அப்படின்னு சொன்னா கண்ணு, அல்லது சங்கை. இவ்வளவு நாள் சங்கை உறிந்தி வளர்த்த என்னுடைய கண்ணுக்கு கண்ணான மகளை நான் எங்கு கொண்டு போய் வைக்கிறேன்னு ஒருத்தன் பயங்கரமா யோசித்து அப்புறம் முடிக்கட்டுக்கட்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்ன நிக்காக ரிக்குன், அந்நிக்காக ரிக்குன், கல்யாணம் என்பது அடிமைத்தனம் தான், நீ அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு வர முடியாது, அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. இன்னைக்கு யா சமாதானம் பண்ண முடியாது. கணவனிடத்தில் நீ அடங்கி போவதில் தான், அந்த கணவனோடு சேர்ந்து வாழ்வதில் தான், இல்ல நீ என்ன நான் நினைக்கிறேன் நீ என்ன முடிஞ்சு போயிரும், ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிரும். அப்படி போறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லையே, புரியுது இல்ல? அப்படி நீ போ நான் போறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா இல்லையே? திருமணத்தை பத்தி என்ன இந்த செய்தி அதாக இருக்குதுனால சொல்றேன், எல்லா வியூ பாயிண்ட்லயும் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த இந்த ஆயத்துல இதுக்கு கீழே எழுதக்கூடியவர்கள் என்ன, 31 ஆயத்தில் இந்த மனிதனுடைய அடிப்படையான உள்ரங்கமான நோயை பத்தி பேசிட்டு, அந்த 32 ஆயத்துல அல்லாஹ் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறான். அந்த சொல்யூஷனும் எப்படின்னா மல்டி டைமென்ஷனல். இது எப்படி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல, ஆனா இந்த இந்த செய்தி எனக்கு விளங்குது. இது எப்படி இதை உங்கள்ட்ட அப்படி சொல்றது இல்லை, இது புரியுமா புரியாதாலாம் எனக்கு தெரியல. ஒருத்தர் சொன்னார், ஒரே இங்கிலீஷே பேசுறீங்க, சில இடத்துல எங்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது. இந்த பான் பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, எங்களுக்கு வந்து பான்னா என்னன்னு தெரியாது, பண்ணு தெரியும், நீங்க என்ன வேற என்னங்கிற பான்னா என்னன்னு கேட்டார். அப்புறம் போன் பண்ணி கேட்டான், நல்ல வேலை இருந்தால் அது பானுங்கிறது அது ஒரு இந்த தப்பான படத்துக்கு அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது தப்பா அது போய் அசிங்கமா ஒரு அருவறுக்கத்தக்க காட்சி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு போன்னு ஆயில்லை எஸ்கேப், அதுல இருந்து நான் போறேன் அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல மல்டி டைமென்ஷன், ஒரு திருமணம்னா என்னன்னு எல்லா பார்வைகளிலும் அல்லாஹு தஆலா இந்த நோயை அது எப்படி நீக்கும்னு சொல்லித்தரான். குரான் அப்படிங்கிறது நம்ம எப்போது நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஆர்டினரி, இட்ஸ் நாட் நார்மல். நீ பேசுகிற நாங்கள் பேசுகிற சாதாரணமான வார்த்தை அல்ல, உளுந்து கெட்டி புரள வேண்டிய ஒரு வார்த்தை, அனுபவிக்க வேண்டிய வார்த்தை, சாப்பிட வேண்டிய வார்த்தை, அப்படியே ரத்தத்தோடு. அதனால தான் பெருமானா சொன்னாங்க, ரத்தத்தில் கலந்துருமியா குரான் ஒருத்தனுக்கு, மன் கரா அல் குர்ஆன ஃபீ ஷபீபதி ஃபக்கத் இஹ்தலத ஃபீ லமிஹி வதஹ்மி. சின்ன வயசுலே இந்த குரான் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அவனை இறக்கி விட்டான் அப்படின்னு சொன்னா வேற எதன் பக்கமும் திரும்ப மாட்டான். டேஸ்டுக்கு ஈடாக இந்த உலகத்தில் இன்னொன்று கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. 58 வாரம் போயிடுச்சு, 30 ஆயத்துக்கு தான் போயிருக்கு, தள்ளுறோம். நானும் நினைக்கிறது எப்படியாவது இந்த சூரத்து 100 முடிச்சுட்டு, போன வருஷமே நான் சொன்னேன் ரம்ஜான்ல முடிச்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தார். எனக்கு ஒண்ணும் தெரியல, நான் இப்படி போய் நான் படிக்கிறத நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் அனுபவிச்சதை உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிதான். I am not a lecture. நான் இந்த மொனோட்டோனியத்தில் வச்சு அப்படியே நானும் பேசிட்டே போயிட்டுருக்கல, நான் உங்கள் கையை பிடிச்சி உங்களை அப்படியே கூட்டு போகிறேன் அந்த ஆற்றுக்கு, அந்த கடலுக்குள்ளே வாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஈமானுக்கு டேஸ்ட் உண்டு மாதிரி குரானுக்கு டேஸ்ட் உண்டு, யூ கேன் டேஸ்ட் இட், அப்படி தான் இது. அப்போ இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய வாழ்க்கை எல்லா அந்த அவனுடைய எல்லா பகுதிகளையும் நாம் அவனுக்கு சிறப்பானதாக ஆக்கி தருவோம். அந்த திருமணம் அப்படிங்கிறது இப்ப இது இப்படி சொன்னோன்னு முதல்ல திருமணம்னா என்ன சார், ஒருத்தனை ரெடி பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். என்ன இப்ப இப்பெல்லாம் வந்து என்னது ஃபிட் ஃபார் சர்வைவ் தான், இந்த இந்த இது வந்து எல்லா காலத்திலையும் விட்டா எவன் வாழுவான் அப்படின்னா தோஸ் ஹூ இஸ் ஃபிட். ரொம்ப எஜுகேட்டடா இருக்கவனாலாம் வாழ முடியாது உலகத்துல. இன்னைக்கு சொல்றான் நிறைய எல்லாம் படிச்சுட்டு வராதப்பா, நான் ஆபீஸ்ல இருக்கும்போதே HR-ல எனக்கு பாடம் நடத்தினான், கோல்டு மெடலிஸ்டே வேணாங்க அப்படிங்கிறான். ஏன்டான்னு கேட்டா அவன் பூரா லூசா இருக்காங்கண்ணா. இல்லை இந்த தியரி நான் புதுசு, அதுவரை நான் படித்தது எல்லாமே வந்து பயங்கரமாக கோல்டு மெடல் வாங்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், அப்புறம் வந்து அவனுக்கு ஐக்கியூ எவ்வளோ இக்யூ எவ்வளோ இப்படிலாம் பார்க்கணும்னா, இக்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன் பார்க்கணும்னா, இன்றைக்கெலாம் எமோஷனல் கோஷன். யார் 10 பேரை வச்சு வேலை வாங்க முடியுமோ அவன் எனக்கு போதும், அவன் வந்து ஃபெயில் ஆகி பாஸ் ஆகியிருந்தாலும் போதுங்களான். ஏன்னா ஃபிட்டு சர்வைவ் தான், இன்றைக்கி வாழுகிறதற்கு தோதுவாக வாழ முடியுமா அப்படின்னு. அப்போ இப்போ திருமணம்னா என்ன ஒரு கேள்வி நமக்கு வருது. நம்ம எல்லாரும் பாதி பேர் நம்மள திருமணம் முடிச்சிருக்கோம், திருமணம் முடிக்கிறதுக்கு நம்மள சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கு குரான் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன், அல்லது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த தகுதிக்கான வழிகள் என்ன? ஒருத்தர் ஏழையா இருக்கார், ஏழையா இல்லை, அல்லது வந்து அந்த பையன் கேட்கறான் எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க, அல்லது நம்ம அந்த பையன்கிட்ட கேட்கலாமா திருமணம் முடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் தகுதி என்ன அப்படிங்கிறத சூரத்து நிசாங்க கூடிய அந்த வசனத்துல அல்லாஹுத்தாலா 34 அல்லாஹுத்தாலா பேசுறான். திருமணம் முடிப்பதற்கு ஒரு ஆண் பெண் ரெண்டு இனத்தையும் ரெண்டா அந்த பாலினத்தை பிரிச்சுட்டான், பிரிச்சுட்டு ஜெண்டர் வைஸா பிரிச்சுட்டு ஆண் இந்த சைடு பெண் இந்த சைடு, இவங்க ரெண்டு பேருக்கும் வாட் இஸ் த கிரைட்டீரியா, இவங்களை திருமணம் ஆவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நிர்ணயிக்க கூடிய அந்த அளவுகோல்கள் என்ன அப்படிங்கறத சும்மா ஒரு மூணு வரியில் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். ஒரு மூணே வரி, மொத்த டோட்டல் இனத்துக்கும் சேர்த்து இவர் திருமணத்திற்கு தகுதியானவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னான். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த காலம் மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய காலத்திலும் திருமணம் முடிக்காம இருந்தாங்க, திருமணம் முடிக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, திருமணம் முடிச்சு பிரிஞ்சாங்க, இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேல போய் ஒரு ஒரு அளவுக்கு மேல போய் உஸ்மான் இப்னு மத்ஊன் என்கிற ஒரு நபி தோழர் பெருமானார்கிட்ட வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், சில சந்தர்ப்பங்களால எனக்கு திருமணம் முடிக்க முடியல, அதனால என்னுடைய ஆண்மையை நான் கட் செய்யலாமான்னு கேட்டார். காய் அடிக்கலாமா தபத்துல் அப்படின்னு அரபில சொல்லுவான். இந்த வேக்சக்தம் இன்னைக்கு நம்ம சொல்றான் இல்லையா, இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கட் பண்ணிடுறான், இல்ல ஒத்து ரெண்டு குழந்தை மூணு குழந்தை முடிஞ்சுன்னா கட் பண்றான், இதை போடுறேங்க நான் அது போடுறேன், இன்னைக்கு இந்த பரவலா பேசினால சஹாபா நபி காலத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டார் அத்தபத்துல் உரீத், யார சொல்லலாம் இப்படி நான் திருமணம் முடிக்காமல் அந்த எண்ணத்தை தவிர்த்து கொள்ளுகிற, அந்த காலத்திலையும் அதுக்குரிய அந்த செய்திகள் இருந்தது, இன்றைக்கு இருக்கிற மாதிரி சர்ஜரி அப்படி இல்லாம அந்த காலத்துல வேற மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க ஒரு காலமும் இப்படி செய்யக்கூடாதுட்டாங்க, செய்யக்கூடாது சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்றாரு, அப்படி மட்டும் பெருமானார் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தார், நாங்க பெருமானார்ட கேட்காம அந்த வேலையை பார்த்துருப்போங்கிறாரு. நாங்களும் அதே போன்று எங்களுடைய ஆண்மைகளை நாங்கள் கட் செய்திருப்போம், அதை நாங்கள் நிறுத்தி இருப்போம் அப்படின்னு அப்ப அந்த சிந்தனை உள்ள ஆளுகளும் அப்ப இருந்துச்சு. அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், திருமணம் முடிப்பதற்கு உங்கள் குழந்தை தகுதியா அல்லது ஒரு ஆண்மகன் தகுதியா அப்படின்னு ஒரு பெற்றோரோ அல்லது ஒரு சமூகமோ முடிவு செய்யறதுக்கு ரெண்டே விஷயங்கள் தான் உண்டு. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிஸ, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிஸ, பிமா ஃபத்தல அல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ரெண்டே ரெண்டு செய்தியை தான் அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா கவ்வாமத், அர்ரிஜாலு கவ்வாம், கவ்வாம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல என்ன சொல்லலாம், பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு நிர்வாகி, ஒரு ஆண் என்பவன் ஒரு நிர்வாகம் செய்வதற்கு தகுதியுடையவனாக இருக்க வேண்டும். ரெண்டாவது அந்நபகா ஸ்பெண்டிங், அந்த குடும்பத்திற்கு தன்னுடைய மனைவிக்கு வேண்டிய மகரை கொடுப்பது, உணவு கொடுப்பது, ஒரு வீடு கொடுப்பது, தான் இருக்கிற வீட்டில் அது வாடகையோ சொந்த வீடு இருக்குல்ல வாடகையோ அல்லது ஏதோ ஒரு ஒரு வகையில் ஒரு வீடு, தான் அணிவதை போன்றுண்டான ஆடைகளை கொடுப்பது, இதெல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹீ இஸ் ஃபிட் ஃபார் மேரேஜ். முடிவு பண்ணும்ல, அப்ப மேரேஜுக்கு இது லாயக்கா இல்லையான்னு எதை வச்சு முடிவு பண்றது? வாட் இஸ் த ஸ்கேல், ஸ்கேல சொல்றாங்க, நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி வேண்டும். நிர்வாகம்னா என்ன? அந்த குடும்பத்தை வழி நடத்துகிற, அதுக்கு ஒரு பொறுப்பா இருந்து இது அடுத்து என்ன செய்யணும், தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யணும், குழந்தை படிச்சு வந்துருச்சு அடுத்து என்ன செய்யணும், இப்படிலாம் டிசிஷன் எடுக்க தெரியணும். எ மேன் சுட் பி டிசிஷன் மேக்கர். இல்லைங்க, எங்க பையனுக்கு அதெல்லாம் தெரியாது, அம்மா சொன்னா கேப்பார் அப்படின்னா ஹீ இஸ் நாட் ஃபிட்மா, அன்ஃபிட். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு அப்படித்தான இருக்கான், எதுனாலும் சரி நேரம் அம்மாட்ட போய் அம்மா அம்மாட்ட கேட்கறது நான் தப்புலாம் சொல்லவே இல்லை, இந்த டிபெண்டன்சி அப்படிங்கறது அவனுக்கு இருக்கக்கூடாது, அவன் ஒரு அளவுக்கு மேல வந்துடணும். எந்த நேரமும் இன்னொருவரை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு மகனாக அவன் இருக்கவே கூடாது, அவனுக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் வாப்பா சிந்திக்கணும்னு நீ தான் சொல்லிக் கொடுக்கணும் அத்தாவை பார்த்து சொல்றது. அந்த பேரண்ட்டுக்கு கடமை ஒரு பையனை எப்படி யோசிக்கணும்னு சொல்லித்தரது. குரான் சொல்லுது, இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். அவனுக்கு இப்படித்தான் டிசிஷன் எடுக்கணும், முடிவு எடுக்கணும்னு சொல்லித்தரணும். எந்த வாயிலாக சொல்லித்தரணும், உங்க வீடுகளில் நீங்க எதை நடத்தினாலும் நீங்கள் மஷுவரா பண்ணி செய்யணும். அப்ப அந்த அத்தா உட்காந்துக்கிட்டு எல்லார்ட்டையும் கேட்கணும், எப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கேன், நான் ஒரு கடை வைக்கலான் இருக்கேன், உங்க பையன் 10வது தான் படிக்கிறார், 10வது படிக்கிறவனுக்கு என்னங்க தெரியும், இல்ல இல்ல கேட்கணுங்க, உங்க மனைவிட்ட கேட்கணும், நான் இப்படி ஒரு இந்த தொழிலை இப்படி செய்ய போலான் இருக்கேன், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த அம்மாவுக்கு தெரியுது தெரியலங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. அல்லாஹ் சொல்றான், அதில் முடிவை சொல்ல வைப்பவன் நான், அதில் முடிவை சொல்ல வைப்பவன் நான். முடிவெடுக்கிறானோ அவன் ஒரு காலமும் வீணாக போக மாட்டான். அப்ப அப்படி உட்கார்ந்து கேட்கிறார், அத்தாட்ட அம்மாட்ட மனைவிட்ட பையன்ட்ட எல்லாத்தையும் கேட்கிறார், ஆனா முடிவெடுக்க வேண்டிய அந்த செய்தி அவர் தான் கையில வச்சு, அந்த அத்தா இருக்கார்ல அது அவர்கிட்ட தான் இருக்கும். இன்னைக்கு இதுக்கு நேர் மாற்றம், ஆஜியார் அப்படின்னு கேட்டு ஏதாவது கூப்பிட்டோன்னா இருங்க இந்த உள்ள போயிட்டு வந்துடுறேன் பாரு, அங்க உள்துறை அமைச்சர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க விவரம் இருக்கா, நேத்தான் ரெண்டு பேர் பள்ளியாத்திலுக்கு வந்து காசு கேட்டான், திரும்ப வந்திருக்காங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, சந்தையில வந்துரு, இப்படி நம்ம காசு நீங்க கஷ்டப்பட்டு கொடுக்குற அந்த இடத்துல அவர் முடிவு பண்ணணும், இவங்க யாரு தகுதியான ஆள் வந்திருக்கானா, இவன்ட்ட கொடுத்த அந்த காசு போய் சேருமா, அந்த பார்த்த உடனே தெரியுமில்ல ஒருத்தர பார்த்து பார்த்து பழகணும், அது கொடுத்து கொடுத்து பழகிருந்தா தான் தெரியும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், கொடுத்து பழகிருந்தா தான் இந்த ஆள் ஒழுங்கா வந்து கேட்கறானான்னு தெரியும். அடுத்து ரெண்டாவது நம்ம காசு ஒழுங்காவே போகும், மற்றவன் நம்ம பக்கத்திலே வரமாட்டான். அப்ப இந்த மஷுவரா செஞ்ச உடனே பெருமானார் சொன்னாங்க, அப்படியே உங்க தொழிலில் நீங்கள் நஷ்டமடைந்து விட்டால் உங்கள் மனைவி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் பேசி தானே செஞ்சோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு வகையில் நமக்கு பறக்கத்து வரும். பையன் சொல்லுவான், ஏன் தான் கவலைப்படுற, கவலைப்படாதா, நாங்கள்லாம் இருக்கோம்ல, இவருக்கு ஒரு சப்போர்ட், இவரு கேட்காம செஞ்சுட்டான். அந்த அம்மா சொல்லும், அன்னைக்கே நினைச்சேன், நீங்க அன்னைக்கு பெயில தூக்கிட்டு போறப்பே நினைச்ச இந்த காரியம் விளங்காதுன்னு. அவன் பையன் சொல்லுவான், அத்தா எது செஞ்சாலும் இப்படித்தான், இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு காலும்மா, புரிஞ்சு போச்சா, இப்ப இவருக்கு நஷ்டம் கூட பெரிய விஷயம் இல்ல, உள்ளே இருந்து அடிக்கிறாங்க பாருங்க, புரியுதா இல்லையா, உள்ள இருந்தே சாட்டுமா, இந்த வலி அவரால் கொடுக்க முடியாதுங்க, அதனால பேச்சு கேச்சு. அப்ப இந்த ரெண்டு இதை அந்த பையனுக்கு அப்பையில இருந்தே சொல்லி கொடுக்கணும், அவனை டிசிஷன் மேக்கரா உண்டாக்கணும், அது உங்களுடைய குடும்பத்தாரின் பொறுப்பு. கடைசி வரையும் மூத்தா போற வரையும் இன்னொருத்தன் மேல டிபெண்டன் டிபெண்டன் டிபெண்டன், அவனால வாழ்க்கையில ஹி இஸ் நாட் ஃபிட் டு சர்வைவ், எந்த காலத்துல எவனாவது ஒருத்தனை சார்ந்துகிட்டே இருப்பான். அவனை எல்லா வழிக்கும் நீங்கள் தயார்படுத்துவதற்கு அவனுக்கு முதலாவதாக அவன் விஷயத்தை அவன் தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிற ஒரு பொறுப்பை அவன்கிட்ட கொடுக்கணும். நீங்க நாலு தடவை கொடுத்து பார்க்கணும், அப்பதானே அவன் அவனுக்கு தெரியும், வெளியில போறது பொருட்களை வாங்குறது எல்லாத்தையும் அவனுக்கு, ஒரு தடவை தப்பு நடக்கும், ரெண்டு தடவை தப்பு நடக்கும், என் பையனுக்கு எதுவுமே வாங்க தெரியாது, அன்னைக்கு ஒரு அத்தா சொல்றாரு, அவன் மீன் கடைக்கே போனது இல்லைங்க, போனாலும் எதாவது கண்டதையும் வாங்கிட்டு இருந்தா அவனுக்கு வாங்கவே தெரியாது, இவரே எத்தனை நாள் வாங்க முடியும், எத்தனை நாள் அந்த பொறுப்பை அவங்க கையில் எடுத்துக்க முடியும், அவன் என்னைக்கு தான் வளர்றது, என்னைக்கு அவனுக்கு அந்த பொருளை பற்றி உண்டான வாழ்க்கையினுடைய அந்த தெளிவை தெரிகிறது. ரெண்டாவது எல்லாம் சொல்றான், அந்நபக்கா பொருளாதாரத்தை கொடுப்பது, காசு கொடுக்கணும், என்ன செய்யறது, செலவு பண்ணக்கூடிய பொருள், செலவு பண்ணக்கூடிய அதிகாரம் அந்த கணவனை பொறுத்து இருக்கிறது, அவன் செலவு பண்ணியே ஆகணும், தன்னுடைய வீடை போன்று தன்னுடைய இருப்பிடத்தில் முடிந்த அளவில் தன்னுடைய மனைவியை அவன் வச்சுக்கணும், எவ்வளோ வீடு முடியுமோ அந்த அளவுக்கான வீடுகளை பிடித்து வச்சுக்கணும். ரெண்டாவது தான் ஆடை அணிவதை போன்று நல்ல ஆடைகள் அந்த அம்மாக்களுக்கும் வாங்கி கொடுக்கணும், ஏதாவது வந்து இப்போ வீட்டிலே தானே கிடக்கு அல்லான்னு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, தான் அணிவதை போன்றுண்டான நல்ல ஆடைகளை அவர்களை, என்ன தன்னுடைய மனைவி பெட்டர் ஹாஃப், இங்கிலீஷ்ல சொன்னான்ல பெட்டர் ஹாஃப், நம்மள பாதி, அப்ப நம் அணிவதை போன்றுண்டான அந்த நல்ல சிந்தனைகள், இது ரெண்டும் தாங்க அவனுக்கு பொறுப்பு. ஒரு ஆண் மகனுக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது, நீ கல்யாணம் முடிகிறதுக்கு தகுதியா இருக்கணும்னா ஒன்லி டூ, ஒன்னாவது உனக்கு சுயமாக சில செய்திகளை முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலும் அதிகாரமும் வேணும், ரெண்டாவது பொருளாதார ரீதியாக செலவழிக்கக்கூடிய அந்த ஆற்றலும் வேணும், இந்த ரெண்டு ஆற்றல். அவர் அந்த சக்திலாம் அதுலயே வந்துடும், கவாமா அப்படின்னு சொன்னா வழி நடத்துகிறது பிறகு முதல்ல வந்து ஏன் அப்படின்னு சொன்னா நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிற போதுதான் நல்ல சிந்தனைகளும் வரும், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்தாதான் நல்ல சிந்தனைகளும் வரும், அப்படி இல்லைன்னா விளங்காது. பொம்பளைக்கு என்ன விஷயம், அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் சொன்ன மூணு ஆயத்தை ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டான், அல்லாஹ் திரும்ப சொல்றான், இரண்டாவது பெண்களுக்குரிய முதலாவதான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, வழிபடுவது, தன்னுடைய கணவனோடு இயைந்திருப்பது, தன்னுடைய கணவனுடைய எல்லா நிலைகளிலும் பொருந்தி போவது, வழிபடுவது, ஏன்னா அங்க அவர் தான் வந்து மினிஸ்டர்னு சொல்லியாச்சு. அப்ப இவங்க நானும் மினிஸ்டர்னா ரெண்டு வேலை நடக்காது. ரெண்டு பேருமே நானும் முதலாளி நீனும் முதலாளிங்கனா யாராவது போய் எந்த வேலையா அது ஒரு பெயில தூக்குவானா? தூக்கு. நானும் முதலாளியா? அவ நானும் முதலாளி, வேலை நடக்குமா? அப்ப அல்லாஹ் தஆலா முதல்ல இவனுக்கு கட்டளை போட்டா, நீ குடும்பத்துக்கு தலைவனா, இந்த அம்மா எப்படி இருக்கணும்னா தாத் அந்த கணவனோடு எல்லா வகையிலும் இயைந்து போகிற, அவனுக்கு வழிபட்டு போகிற அந்த குணம் உங்களுடைய பெண் மக்களிடத்திலே இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ரெண்டாவது சொன்னா ஹிஃபுதுல் பைத், கணவன் இல்லாத நேரங்களில் அந்த பெண் ரப்பத்துல் பைத், அந்த கணவனுடைய குடும்பத்தை, அவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய குழந்தை குட்டிகளை, அவனுடைய உறவுகளை அத்தனையும் நிர்வாகம் செய்கிற அந்த பொறுப்பு அவள் மேல வருகிறது. கணவன் போய் சம்பாதிக்க போனோம்ல, கவாமான அந்த வீட்டுக்கு அவன் தான் தலைவர்னு ஆயிப்போச்சு. இப்ப அடுத்து செலவழிக்கிறதுக்கு காசு வேணும், அவன் வெளியே போய் சம்பாதிக்க போனோம். அப்ப அந்த வீடு இருக்கிறதல்லவா அவங்களுடைய பாதுகாப்பான, அவங்களுக்குள்ள சேஃப்கார்டு, அவங்களுடைய கோட்டை. அதை நிர்ணயிக்கிற, அதை நிர்வகிக்கிற, அதை பாதுகாக்கிற அறிவு வேணும். இந்த ரெண்டும் பொம்பளைக்கு இருக்கணும், இந்த ரெண்டும் ஆம்பளைக்கு இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து இன்னொன்னு தேவையில்லைண்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது விளங்குதா? ரெண்டே ரெண்டு குவாலிட்டி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஆம்பளை பிள்ளைக்காவது இந்த ரெண்டையும் நம்ம சொல்லி கொடுத்து கல்யாணம் முடிச்சிருக்கமா? ஒரு குணம் வேணும்னா, ஒரு 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 இடம் வேணும்னா, ஒரு பொருள் வேணும்னா, அப்படித்தானே சார் உருவாக்குவோம். நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டிய அந்த பொருள் போறதோ அப்படித்தானே உருவாக்குவோம். இப்போ ஒரு கார் இருக்கு, ஒருத்தர் அத்தா வீட்டில் வாங்கிட்டு வந்து பூசா நிப்பாட்டி இருக்காரு, பையன் என்ன செய்யறான், ஓட்டியே அவன் வாங்கலாம் காரை, அவன்கிட்ட என்ன லைசன்ஸே எடுக்கல. இவர் அத்தா சொல்லி சொல்லி பார்த்தாரு, கொடுக்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தாரு, அத்தா தொழுவு வந்துட்டாரு. பையன் என்ன செஞ்சா, நேரம் கார் சாவி எடுத்துட்டோம்னா அவன் பாட்டுக்கு அத்தா எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னு பார்த்தா, ஸ்டார்ட் பண்ணிட்டு காரை கிளப்பிட்டான். என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு, என்ன நடக்கும்? அவன்கிட்ட எதுவும் லைசன்ஸ் கிடையாது, அவனுக்கு இது பிரேக்கா இது ஆக்சிலேட்டரானு தெரியாது. ஆனா அத்தா கார் வாங்கியிருக்காருன்னு அவருக்கு ஒரு ஆசை, எங்க அத்தா ஓட்டணும் மாதிரி நானும் ஓட்டணும்னு நினைக்கிறான். எல்லா பிள்ளையும் யோசிக்கிறது தானே, அதனால தானே டாக்டர் புள்ள டாக்டர் ஆவேங்குது, இன்ஜினியர் பிள்ளை இன்ஜினியர் ஆவேங்குது, அக்கௌண்டன்ட் நானும் அதே மாதிரி எங்க அத்தா மாதிரி வந்து அவங்களுக்கு ரோல் மாடல் அது மட்டும் தான், சின்ன வயசுல இருந்து பஞ்சது நானும் ஓட்டுவேங்கிறான் சார். இப்ப நீங்க ஓட்ட கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லுங்க, ஓட்ட கொடுத்தா என்ன நடக்கும்? அவர் பள்ளியாசலுக்கு வந்த பின்னாடி இவன் கார் எடுத்துட்டு போறான், ஏதோ மிதிக்கினா ஏதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கார் மிதிச்சுட்டு போறான், போய் இங்கேருந்து திரும்பியாச்சு, மெயின் ரோடு வந்துருச்சு, என்ன நடக்கும்? கொண்டு போய் எங்கேயாவது கொடுப்பான், ஆக்சிலேட்டர் மிதிக்குது பிரேக் மிதிப்பான், பிரேக் மிதிக்காச்சு ஆக்சிலேட்டர் மிதிப்பான். ஒன்னு, இவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாதது மட்டுமல்ல, இருக்கிற உயிரை சேர்த்து எடுத்துருவான். சொல்லுது புரியுதா? வேறு யாராவது ஒரு ரெண்டு பேரை சாவடிப்பான், செவத்தோட வச்சு அணைச்சி எடுத்து முடிச்சு, இன்னால் இல்லாயோ இன்னா இல்லை இராஜு ஒன்னா. அப்ப இவனுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, அடுத்தவர்களுக்கும் சேர்த்து இதனால் குறை. அப்ப ஒரு டிரைவிங் இல்லாதவன் வண்டி ஓட்டினாலே இவ்வளவு பெரிய சிரமமே, அல்லாஹ் சொல்ற இந்த குவாலிட்டி இல்லாம நீங்க குடும்பங்கிற பஸ்ல ஏத்தி விட்டா என்னையா நடக்கும் கேக்குறான். இது என்ன அல்லாஹ் சொல்றான், அவனுடைய பிளஸ் மைனஸ் தெரிஞ்சவனா, அவனுடைய உயர்வு தாழ்வுகளை விளங்கியவனா, என்ன என்னுடைய படைப்பது, இந்த செய்திகள் இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி நேரம் போகும். இது இல்ல, இந்த குவாலிட்டி இல்ல அவர்கிட்ட, இதுக்காக வேண்டி உண்டான எஜுகேஷன் இல்ல, இதுக்காக வேண்டி உண்டான சமத்து அவர்கிட்ட இல்ல. அப்ப he is not fit. இந்த இடத்துல தான் இவரை போன்றவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. இந்த தகுதி ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு தகுதியும் இருக்கிறது, நபக்கா கொடுக்க முடியும், தன்னுடைய குடும்பத்தாருக்கு தன்னான செலவு செய்ய முடியும், அவர்களை வச்சு வழி நடத்த முடியும். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுக்கு எப்படி கட்டுப்போட்டு நடக்கணுங்கிறது தெரியணும். ஒரு அத்தா அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும், அல்ல ஒரு சமூகம் சொல்லி கொடுத்துருக்கணும், அல்லது அங்க எடுக்கக்கூடிய திருமணத்திற்கு முன்னான பாடங்கள் அதை சொல்லி தந்திருக்கணும். வெகு ஆழமாக குர்ஆன் பேசுகிறது. இன்னும் இதை விட்டா இன்னும் சொல்லலாம், அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் அர்த்தம் சொல்லுவேன், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்டெப்த் அல்லாஹ் சொல்றான். நான் இப்ப வெளிரங்கமாக உள்ள செய்தியை மட்டும் சொல்றேன். சரி, கடைசியாக இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்துள்ள பொறுப்பு என்னன்னா, அவர்கள் பெறுகிற அந்த குழந்தைகளை அடுத்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல சந்ததியாக ஆக்கி தருவது, நல்ல ஒரு குணமிக்க சந்ததியாக ஆக்கி தருகிற பொறுப்பு அவர்களை சார்ந்தது. இது எப்படி இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஹதீஸ்ல சொன்னாங்க, குல்லுக்கும் ராயும் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன்ற ஐயதே, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகளை குறித்து நாளை அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படும். ஓம் கடை, ஓம் கல்லா, அந்த சாவி, அந்த பெட்டி, உனக்கு வருகிற வருமானம், அல்லது பில்டிங், பேங்க் பேலன்ஸ், செக்கு, இது மட்டும் கேட்கறதல்ல, உனக்கு கொடுத்த மனைவியை பற்றி அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பான். உன் மனைவி இடத்தில் உன்னை பற்றி கேட்பான் அல்லாஹு தஆலா. ரெண்டு பேருடைய பொறுப்புகளில் யார் எப்படி நடந்திருக்கா? இன்னும் ஒரு காரியம் எழுதுறாங்க, ரெண்டு பேரும் குழந்தை வளர்ப்பில் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஈடுபடணும். தாயும் தகப்பனும் சேர்ந்து அந்த 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 சில்ட்ரன்ஸ் அடுத்த அந்த ஜென்ரேஷனை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்திற்கு நல்லவர்களாக கியாமத்து நாள் வரை நம்முடைய பெயர்களை சொல்லக்கூடிய குழந்தைகளாக கொண்டு போகணும். ரெண்டாவது, தன் இணையை, தன்னுடைய துணையை, தன்னுடைய மனைவியை எல்லா வகையிலும் பாதுகாப்பானதாக நடத்துவது அந்த கணவனின் மீது பொறுப்பு. அதே மாதிரி அந்த மனைவி தான் சார்ந்த தன்னுடைய கணவனை எல்லா வகையிலும் மரியாதை கொடுத்து அவரின் மீது ஆழமான அன்பும் ஆழமான பாசமும் ஆழமான நம்பிக்கையும் இவர் நல்லவர் என்கிற எண்ணத்தோடு அவரோடு கைகோத்து நிற்கணும். புரியுதல்ல? தன்னுடைய கணவனுக்கு எந்த பங்கமும் வருவதற்கு ஒரு மனைவி விட்டு கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி தான் மனைவிக்கு யாரிடத்திலும் எந்த பங்கமும் வருவதற்கு ஒரு கணவன் விட்டு கொடுக்கவே கூடாது. யார் பேசினாலும் சரி, என் மனைவி, என் சார்ந்தவன், அதுக்கு எப்படி அதுக்குரிய நடவடிக்கை அமைச்சுக்கணுமோ அப்படி அமைச்சுக்கணும். அவளை தாங்கி பிடிச்சுக்கணும். சண்டை வரும்போது யாரும் நம்ம நல்ல வாங்கிட்டு நல்ல போடியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போட்டு இங்க எனக்கு என்னன்னு இருந்துக்கிறது, அப்புறம் தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கிறது. அவ அந்த மனைவி மாற, அது வந்து உலகத்திலே சுண்ணத்தான ஒரு செய்தி. எந்த வீட்டில் போய் கேட்டாலும் அவருக்கு என்னங்க தெரியும் தான் அந்த அம்மா சொன்ன. இதுவரையும் உலகத்தில் எந்த புருஷனையும் எங்களுக்கு விளங்கும்னு சொல்லி எந்த ஆளும் சொன்னது கிடையாது. அவருக்கு அவ்வளோ டக்குன்னு விளங்காதுங்க, கொஞ்சமாக தான் விளங்கும் இந்த அம்மா. தன் கணவனை ஒரே நேரத்தில் உதாசீனப்பட்டு, சரி அப்படியே விளங்கக்கூடியவராக கூட அவர் இருக்கலாம், இருந்தாலும் விட்டு கொடுக்காம என் கணவன்ட்ட நான் கேட்டு சொல்றேங்க அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லுங்க. ரெண்டு பேரும் தன்னை ஒத்தவர்களை சார்ந்து இறுக்கி பிடிப்பதில் தான் திருமண பந்தம் இருக்கிறது. அல்ல, ஒரே விஷயத்துல சொல்லிட்டான், திருமண பந்தம் அதன் மீது மட்டும்தான் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் நீ நாளை அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவீர்கள். இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் கணவன் மனைவியாக இன்றைக்கு இருந்தால் இந்த விஷயத்தில் யோசிக்க வேண்டும். உங்களுடைய பெண் மக்கள் ஆண் மக்களுக்கு அவர்களுடைய ரோல் இந்த உலகத்தில் என்ன, இந்த சொசைட்டியில அவனுடைய ரோல் என்ன அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்துருக்கோமா, அல்லது இதுவரையும் சொல்லி கொடுக்கலன்னா இனினாலும் குரான் எடுத்து வச்சு உன்னுடைய பொறுப்பு தான். அவன் அந்த திருமண பந்தம் அடைகிற வரை இந்த குணத்தை அவன் உள்ளே நம்மளால் இறக்க முடிகிறதா அப்படின்னு எல்லா வகையிலையும் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கவ்வாமா அப்படின்னு சொல்லிட்டா அதை 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 நடத்துகிற பொறுப்பு அந்த பையனுக்கு ஒன்று ஒன்றையா சொல்லி கொடுக்கணும். நம்ம கல்லூரியில் இருக்கிறதுனால நான் நிறைய மாணவர்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு 300-400 மாணவர்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டியிருக்கும். அது அதை பார்த்த உடனே தெரியும். சில பையனுக்கு கூப்பிட்டு சொன்ன உடனே அவ்வளோ நீட்டாக அந்த வேலையை கூப்பிட்டு சொன்னால் போதும் இப்படிப்பா அப்படின்னா நம்ம வந்து எள்ளுனா எண்ணெயாகி வந்துடுவோம். இன்னும் சில மாணவர்கள் அப்படி அன்னைக்கு ஒரு நாள் அந்த கோட்டியாடு அந்த இதில் நடந்து இப்படி போயிட்டு இருக்கேன், முன்னாடி மாணவர்கள் அந்த டீ டைம் இப்படி போயிட்டே இருக்கான், அதில் எல்லாரும் அப்படி போகிறான். அங்கே வந்து ஒரு பேப்பர் கசக்கி கீழே கிடக்குது, அப்படி கிடக்குது, அப்படி எல்லாரும் போயிட்டு இருக்கான். ஒரு பையன் என்ன செய்யறான், போகிற போக்கில் இன்னொருத்தர் பேசிட்டு அப்படி கீழே கொஞ்சம் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் அந்த டஸ்ட்பின் பக்கத்தில் இருக்கா அதில் எடுத்து போட்டு அவன் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கான். அப்படி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். இந்த என்ன, அவன் ஒரு சாதாரண ஒரு வீட்டிலேருந்து வந்த பையன் தான், அவனுடைய பேரண்ட் யாருன்னு எனக்கு தெரியும். நான் நினச்சிக்கிட்டேன் அற்புதமாக வளர்த்துருக்கான் பிள்ளைய. மற்றவெல்லாம் அதை கூப்பிட்டு சொல்லி எடுக்கிறது இல்லை, போகிற போக்கில் அவனா கீழே குனிஞ்சா அந்த பேப்பர் எடுத்தான் தூக்கி கொண்டு போய் போட. இப்போ இவங்க அப்பா இதுக்கு முன்னாடி பல தடவை மீச்சிருப்பார், அதுக்கு உண்டா இல்லையா, எத்தனை தடவை வந்தாலும் ட்ரெயின் பண்ணியிருப்பான், தானா வந்துருச்சு இல்லை. குணங்கள் எல்லாமே ட்ரெயின் பண்ணுறதை வச்சு தான். அப்போ அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான், அன்னைக்கு இங்கே வந்து உனக்கு குடும்ப நிலவரத்தை பற்றி சொல்லி கொடுக்கவே முடியாது, உடைச்சிருவேன் பானையை, உடைச்சிருவேன். இன்றைக்கி உடைச்சிக்கிட்டே தானே இருக்கான். நீ வேண்டாம், என்னால உன்னோட வாழ முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றது பெரிய விஷயம். ஒரு ஆண் மகனாக இருந்தால் அதையும் வச்சு வாழணும். என்ன சார் வித்தியாசம் இருக்குல்ல, நீ போ உடனெல்லாம் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்றது அது ஒரு கோழைத்தனமான வார்த்தை. ஒரு ஆம்பளை என்ன செய்யணும், நீ யாரா இருந்தா என்ன, உன்னால உன்னை வச்சு என்னால வாழ முடியும், நான் காட்டுறேன்னு கொண்டு வரணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவினுடைய மனசு மாறலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி தாத்து ஜவுஜி சொல்லி கொடுத்திருந்தா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு, உன்னுடைய கணவன்ட்ட நீ எப்படி நடந்துக்கணும், அவனோடு நீ இயந்து போனால்தான் உன்னுடைய வாழ்க்கைங்கிற வண்டி ஓடும், உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும்னா வாழ முடியாதுங்கிறத சொல்லி கொடுத்துருந்தா அந்த அம்மா எப்படி இருக்கும், அந்த குடும்பம் எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 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 அந்த சொசைட்டியினுடைய எல்லா ஆங்கிலேருந்தும் சித்தித்து எல்லா ஆங்கிலேருந்தும் இந்த மனிதன் புரிந்து கொள்வதை போன்று அல்லாஹு தஆலா இந்த பாடத்தை நடத்துகிறான். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை பகுதி போக முடியும். ரெண்டாவது, இதுக்கு விளக்கம் எழுதுறவங்க எழுதுறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான காசு தருவான், நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தருவான்னு எழுதுறாங்க இல்லையா. இதுக்கு சொல்றாங்க ஏழைகள் அப்படிங்கிறது திருமணம் முடிக்கிறதுல சில கொஞ்சம் முடியாத ஒரு கட்டமாக இருக்கிறதுன்னா, நீங்க கல்யாணத்தை முடிச்ச அல்லாஹ் உங்களுக்கு அதுல இருந்து வெற்றியை தருவான். மின் பதுலிஹி, அல்லாஹ் தன்னுடைய பதிலை கொண்டு தன்னுடைய நிறைவை கொண்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவான் சொல்லிட்டு வல்லாஹு வாசியும் அலி. இங்கதான் அல்லாஹ் செய்தியே முடிகிறான். நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி அந்த முழு ஆயத்தையும் அல்லாஹ் தன்னுடைய பெயர்கள் அந்த அஸ்மா ஹுஸ்னால வச்சு ஒரு குத்து குத்துவான். அஸ்மா ஹுஸ்னா இருக்கிறதே அந்த ஆயத்துக்கு கஃபூரு ரஹீம் என்ன, அது சும்மாலாம் ஏதோ வந்து அந்த வில்லு பாட்டு மாதிரி எப்படி இழுத்து ஓதுறதுக்காக வேண்டி போடுறதல்ல. அந்த மேல என்ன ஆயத்துல சொன்னானோ அதை தன்னுடைய குணமாக எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி வெளிப்படுத்துவான். இதுல எல்லாம் சொல்றான் வாசி அலி, இந்த உலகத்தில் வசதிக்கு சொந்தக்காரன். வாசி அப்படின்னு சொன்னா வசதின்னு அர்த்தம். அதில் என்ன தமிழ் வந்திருக்கு, வசதிங்கிறது வாச. வாசைன்னா நல்ல பிரம்மாண்டமான நல்ல நல்லா சொல்கிறான் வாச. எந்த ஒன்றையும் வாச அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் விரித்து கொடுப்பவன் அர்த்தம். விரித்து கொடுப்பவன், நீ நினைக்கிறியே இந்த 15 ரூபாயில் அல்லது இந்த 10,000 என் வாழ்க்கை எப்படி நடக்குன்னு நினைக்கிறிய, அந்த 10,000 விரித்து கொடுக்க வேண்டியது. 10,000 10,000 இருக்கும் ஆனால் வேலை நடக்கும். புரியுதா நான் சொல்கிற அர்த்தம்? நீ என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நான் இவ்வளோ இருந்தால் தான் நான் போகணும், இவ்வளோ இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஏழை, நான் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு யோசிக்கிறியே, உன்னிடத்தில் இருக்கிற அந்த பொருளாதாரத்தை எப்படி விரிவுபடுத்தினால் நீயும் உன் மனைவியும் வாழ முடியுமோ அதனுடைய ரகசியத்தை தெரிந்தவன் நான். வாசே விரிவுபடுத்தக்கூடியவன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புக்கு ஒன்று படித்தேன், அதில் எழுதினான் ஏன் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்குன்னு ஒரு கான்செப்ட். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா பணக்காரன் எவ்வளோ பெரிய அவன் பயங்கரமாக கடன் வாங்கி அப்படி வாங்கி இப்படி வாங்கி இருக்கான், ஆனால் அவன் அவன் குடும்பம் எல்லாம் பணக்காரனவே தான் இருக்கான். ஆனால் அந்த ஏழைகள் இந்த ஸ்லம் ஏரியாவில் வாழ்கிறவங்களை பார்த்தா அவங்க ஏழைகளாகவே இருக்கிறாங்க. இந்த இதை ஒரு ஸ்டடி பண்ணலாம், பண்ணிட்டு கடைசியாக அதுக்கு ரிசல்ட், அது நீண்ட ஒரு அது என்னென்ன கேர என்னென்ன இதை வச்சு பாராமீட்டர்ஸ் வச்சு அந்த ஸ்டடி பண்ணாங்கிறதெல்லாம் அது ஒரு நீண்ட ஒரு செய்தி. கடைசியாக எழுதுகிறான் ஒரு பணக்காரன் ஏன் பணக்காரனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பையன் காலையில் எந்திரிக்கும் போதே பெட் காஃபி குடிக்கிறான். அந்த வீட்டில் பணக்காரன் வீட்டில் உள்ள பையன் அவன் காலையில் எந்திரிக்கும் போது காஃபி இடத்துக்கு வருது, தூங்குற இடத்துக்கு வருது, அப்படி பெட் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி படுத்து கிடந்து எந்திரிச்சு அப்படி போய் குளிச்சுட்டு அங்கே பார்த்தா பிரம்மாண்டமான பாத்ரூம்பு அவனுக்கு மட்டும், அவன் ரூமில் இருந்து அவனுக்கு மட்டும் நல்ல பிரம்மாண்டமான பாத்ரூம், அங்கே பாத்து டப் இருக்குது குளிக்கிறதுக்கு, படுத்து உள்ளே குளிக்கிறதுக்கு பாத்து டப் இருக்குது, விதவிதமான சோப்பு இப்படி வர்றான். காலையில் எந்திரிச்சு வந்தோடனே இங்கே பார்த்தா டைனிங் டேபிளில் இட்லி வடை சாம்பார் பொங்கல் எல்லாமே இருக்கு, அவன் விரும்பினதை எடுத்து வச்சு சாப்பிட்றான். அப்புறம் வெளியே போகணுன்னு கிளம்புனா வெளியே கார் நிற்குது, அப்பா காலையில் ஆஃபீஸ் இன்னொரு காரில் போயிட்டாரு, இவனுக்கு ஒரு கார் நிற்குது, பையனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக வேண்டி டிரைவர் போட்டு வச்சுருக்காங்க, இருக்குதா இல்லையா வச்சுருக்காங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறான், அவங்க அப்பா பயங்கரமாக குரோர் கணக்கில் கடன் வாங்கி அவர் கடனில் இருக்கார், அவர் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டே இருக்கார், இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. இவனுக்கு சிந்தனை என்னென்னா வாழ்க்கைனா இதுதான், இவனுடைய அந்த சித்திரத்தில் உள்ளே போய் ஒரு ப்ளூ பிரிண்ட் உட்காந்துக்குது, நம் வாழ்க்கை இப்படித்தான், அப்பா இருந்தாலும் இல்லாட்டியும் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் பெட் காஃபி நல்ல ஒரு பெரிய வீடு நல்ல குளியல் ரெண்டு காரு நான் இப்படி வாழலாம் இதுதான் இது உள்ள காலம். இங்கே இந்த ஸ்லம்மில் காலையில் எழுந்திரிச்சிட்டான் வீட்டில் எழுந்திரிச்சிட்டான் இவன் தூங்கிட்டு கிடக்கான், வந்தோடனே அந்த அம்மா எத்தி ஒரு மிதி மிதி இல்லைன்னா அத்தா உடுறாரு ஒரு உதைய, இன்னும் என்னடா எரும மாடு தூக்கம் எதிர்றா காலையில் அங்கே வெளியே அதுக்கு இல்லாட்டியும் குழாயடி சண்டை தண்ணிக்கு நடந்துகிட்டு இருக்கு கேன்னு ஒரே அடியும் தடியுமா இது எல்லாத்தையும் ஏன்னா எழுந்திரிச்ச உடனேயே இங்கே பெட் காஃபியா காலையில் ஒரு கிண்ணத்தை கையில் கொடுத்து அல்லது ஒரு செம்பை கையில் கொடுத்து போய் அந்த கடையில் நாடார் கடையில் ஒரு 10 ரூபாய்க்கு தாயா வாங்கிட்டு வாங்கின்னு இவனே அனுப்பிவிடுறாங்க. ஒருத்தர் எழுதியிருந்தாங்க இல்லையா, நான் வந்து ரொம்ப கனவு கண்டேன் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, திருமணம் முடித்து அடுத்த நாள் என்னுடைய மனைவி நல்லா குளிச்சுட்டு நிறைய பூ வச்சு அப்படியே பாலை எடுத்துட்டு டீ எடுத்துட்டு அப்படியே வந்து என்னை தட்டி எழுப்பி என்னங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த இது இருக்கணும். நானும் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய திருமணத்தை முடிச்சு முதல் நாள் இரவு படுத்துட்டு மறுநாள் என் மனைவி வருவா அப்படின்னு நான் சந்தோஷத்தில் இருக்கேன், அந்த அம்மா ரெண்டு குத்தி குத்தி போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாயா, நான் இங்கே எங்கே டீ வர்றது, பால் பாக்கெட் வந்தால டீ வரும். அப்ப இது வந்து சூழல், அவர் சொல்றான் அந்த ஸ்லம்ல இருந்திருந்து அந்த செய்திகள் ஏறி ஏறி அடுத்த லெவலுக்கு, அவனுடைய ப்ளூ பிரிண்ட் நம்ம வாழ்க்கை தான். நோயாளி குடும்பமா சில பேர் அவனே சொல்லிக்குவான், நாங்கள்லாம் ஒரு நோயாளி குடும்பம், இப்படி இருந்தா அது ஒரு துவாவாகாதா, குடும்பமே நோயில படுத்து கிடக்காதா, இவனே ஈர்க்கிறது சில செய்திகளை தங்களுடைய சிந்தனைகளின் மூலமாக இப்படி ஈர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு செய்தி எழுதுறான். முத முதல்ல அமெரிக்கால கண்டுபிடிச்ச அந்த கார் கம்பெனிக்காரன் அவனை போய் ஒரு ஸ்டடி பண்ணாங்களாம். அவன் கார் தான் உலகத்தில் போட ஏதோ ஒரு கார் போட்டிருந்தான். அவ்வளோ கார் லெவலில் ரொம்ப 10,000 ரூபாய்க்கோ 15,000 ரூபாய்க்கோ அந்த காரை போட்டு அந்த காலத்தில் தந்தான். உலகம் முழுக்க வித்து தீரப்பட்டாங்க. அந்த அவனை பிடிச்சி சொன்னான்னா நாளை காலையில் இவனை கொண்டு போய் ஒரு காட்டில் விட்டா இவன் என்ன செய்வான்னு கேட்டான். எல்லா சொத்தையும் பிடிக்க வேண்டியது, அத்தனை கோடியும் பிடிங்கிட்டு இவனை கொண்டு போய் நேராக ஒரு காட்டில் விட்ட வேண்டியது. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா இவன் என்ன லெவலில் இருப்பான்னு ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க, அவனுடைய அந்த சைக்காலஜிக்கல் ஸ்டடி, மனோதத்துவ ஸ்டடி. அதில் கடைசியாக எழுதுனா அடுத்து இவன் இதே மாதிரி இன்னொரு கார் கம்பெனி திறந்து இதே மாதிரி தான் இருப்பான்னு எழுதுறான். காட்டில் இருக்கிறதுனால இவன் போய் நிறைய வேட்டையாடி அங்கே படுத்துக்கலாம் மாட்டான். அது அவனுடைய மனோ சித்திரம். என்ன இருந்தாலும் ஒரு பைசா இல்லாட்டியும் காசை கொண்டு வர்றவன் தான் பிஸ்னஸ் மேன். அதுதானே எல்லா காசையும் மொத்தமாக ஒரு 10 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுறதில்ல, 1 ரூபா இல்லாமல் இறங்கணும், 10 கோடி ரூபாயை உருவாக்கணுங்கிறான். அவன் தான் அறிவாளிங்கிறான். அப்போ இந்த மாதிரி உண்டான செய்திகளை இஸ்லாம் இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான். வாசியம், இதுக்கு பேர் தான் என் வாசியங்கிறான். உனக்கு நான் அப்படி தருவேன். ரெண்டாவது அலிமுன், வெறும் வாசி மட்டும் இல்ல, அந்த அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுற பெருமக்கள் தான். இதுக்கு பின்னாடி அதிகபட்சம் அல்லாஹ் கரீம் தான் போடுவான். வாசேனா சங்க விசாலமானவன், அடுத்து சங்கை பொருந்தியவன் போடுவான் எப்போதும் ஆயத்துக்கள்ல வரும். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் போறான் அலிமுன், நான் யார் தெரியுமா, மிக்க அறிந்தவன், நான் விசாலமானவனாக இருப்பவனோ இருப்பதோடு நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். இந்த குருவி தலையில எந்த பழத்தை வச்சா தாங்கும் அப்படிங்கிறதையும் நான் அறிந்தவன். புரியுதா இல்லையா? நீ எவ்வளவு காசு கொடுத்தா தாங்குவியோ அந்த அளவுக்கு உனக்கு தருவேன். உன்னுடைய குடும்பம் நடக்கிற அளவுக்கு, உன்னுடைய போற அளவுக்கு, அளவுக்கு மீறி நான் உனக்கு தந்தால், ஒரு ஹதீஸ்ல பெருமானார் அவர்களுக்கு சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அவனுக்கு என்ன அளவு அவனுடைய மனம் தாங்குமோ அந்த அளவுக்கு தான் உலகத்தை கொடுத்துருக்கான். வேற யாரும் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறதா அல்லது அவன் அப்படி இருக்கானா, அப்படிலாம் இவனால ஆக முடியாது. இவனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சா ஒரே நாள்ல ஃபெயிலா போயிருவான். அதனால அவனுடைய மனோநிலைக்கும் உடல்நிலைக்கும் ஏற்றுதான் நல்லா அந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீ திருமணம் முடித்தால் உனக்கு நான் என்ன தரப்போறேன் என்பதை நீ பார்த்துக்கொள், அதுதான் உன் அளவு, அதுதான் உன் அளவு. அழகான செய்திய. இன்னும் இது முடியல, இதுக்கப்புறமும் அல்லாஹ் அந்த திருமணம் முடிக்க முடியாதவர்களை பற்றி இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி நிலையில போகும்போது அந்த சோசியோ எக்கனாமிக்கல் இஷ்யூ, சமூக பொருளாதார ரீதியான அந்த பிரச்சனைகள் வருகிற போது அதை இந்த சமூகம் எதிர்கொள்ளுவதற்காக வேண்டி உள்ள ஆயுதங்கள் என்ன, அந்த சிந்தனைகள் என்ன, ரெண்டையும், ஆயுதத்தையும் சிந்தனையும் ரெண்டையும் குறித்து அல்லாஹு தாலா அடுத்த ஆயத்தில் மிக தெளிவாக பேசுகிறான். அதை கேட்பதை அடுத்த வாரம் கேட்பதை கேட்கிற வரையில் இந்த நாம் படித்த இந்த ஆயத்துக்களை புரிந்து கொண்டு இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அந்த ஞாமத்துகளை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய மனைவியை, நம்முடைய மக்களை பார்த்து சந்தோஷமடைந்து அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக அல்லாஹ் உங்களையும் இணையும் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களையும் ஆக்கி தருவானாக. எந்த ஆயத்துகளை நாம் அல்லாஹுவினுடைய இந்த ஆயத்துக்களை கேட்டு நம் இதயம் மகிழ்ந்ததோ சந்தோஷமடைந்ததோ, கியாமத்து நாள் வரையும் கபூர்ல இந்த குரான் கூட இருக்கணும், வாழுகிற வரை என்னுடைய ஒரு பிரியமான வார்த்தையாக இந்த குரான் இருக்கணும், இதனுடைய செய்திகள் எனக்கு வரணும் விளங்கணும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இருக்கிற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தருவானாக. வஆஸிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.
This audio was downloaded from tamilislamicmedia.com.